ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு அல்ஜீரியா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து இன்று வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு அல்ஜீரியா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. மூன்று நாடுகள் பயணத்தின் ஒரு பகுதியாக அல்ஜீரியா சென்றுள்ள திருமதி திரௌபதி முர்முவுக்கு அந்நாட்டில் உள்ள சிதி அப்தல்லா அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் துறையில் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கமல் பட்டாரி கலந்து கொண்டு டாக்டர் பட்டத்தை திருமதி திரௌபதி முர்முவுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், தமக்கு வழங்கப்பட்ட இந்த டாக்டர் பட்டம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டார். அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வரும் ஒரு நாட்டிற்கு கிடைத்த அங்கீகாரமாகவே இதனை தாம் கருதுவதாக அவர் தெரிவித்தார். கல்வி அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் என்றும் மக்களுக்கு இடையேயான ஏற்றத்தாழ்வுகளை முற்றிலுமாக களையும் திறன் படைத்தது என்றும் அவர் கூறினார். இந்திய அல்ஜீரிய மக்களை இணைப்பதில் இருநாட்டு இளைஞர்களும் பாலமாக திகழ வேண்டுமென்றும் சுமூக உறவுகளை மேம்படுத்த வேண்டுமென்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நேர்மையாகவும் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காகவும் பயன்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சர்வதேச தொலைத்தொடர்பு யூனியன் மற்றும் உலக தொலைத்தொடர்பு தர நிர்ணய அமைப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உலகளாவிய விவாதங்களில் பாதுகாப்பு, இறையாண்மை, சமத்துவம் உள்ளிட்டவற்றை மையமாக கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கான உலகளாவிய கட்டமைப்பு ஒன்றை நிறுவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா தலைமையேற்று நடத்திய G20 உச்சி மாநாட்டிலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக கூறிய பிரதமர், உலகளாவிய நிர்வாக கட்டமைப்பின் அவசியத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார். உலக தரத்திற்கு இணையான தொலைத்தொடர்பு கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தொலைத்தொடர்பு மற்றும் அது தொடர்பான தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது நாட்டில் 120 கோடி செல்போன் பயன்பாட்டாளர்களும் 95 கோடி இணையதள சேவை பயன்பாட்டாளர்களும் உள்ளதாக அவர் கூறினார். 40% மேற்பட்ட நிகர்நிலை பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தொலைதூர பகுதிகளிலும் மின்னணு தகவல் தொடர்பு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்தியா முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மிக குறைந்த செலவில் மின்னணு தகவல் தொடர்பு உபகரணங்கள் சாதாரண மக்களுக்கும் கிடைப்பதோடு நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் மின்னணு கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 5G தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி, 6G தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கும் இந்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். தொழில் மற்றும் முதலீட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சக்தியாக இந்திய அமெரிக்க நட்புறவு அமைப்பு திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்த அமைப்பின் தலைவர் திரு ஜான் டி சாம்பர் மற்றும் உறுப்பினர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி, இளைஞர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு, புதிய முதலீட்டுக்கான வாய்ப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, வீட்டு வசதி, காப்பீட்டுத் துறைகளில் கொண்டுவரப்பட்டுள்ள முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவை குறித்து அவர் கலந்துரையாடினார். வர்த்தகத்துக்கான முக்கிய மையமாக இந்தியாவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு முனைப்புடன் செய்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுதில்லியில் இன்று பிற்பகல் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார், மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று அறிவித்தார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 13 மற்றும் 20ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த 2 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல மாநிலங்களில் காலியாக உள்ள 47 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் அறிவித்தார். உத்தராகண்ட் மாநிலத்தில் காலியாக உள்ள 1 சட்டப்பேரவை தொகுதிக்கும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் நந்தித் மக்களவை தொகுதிக்கும் அடுத்த மாதம் 20ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். 23ஆவது ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் சென்றடைந்தார். பாகிஸ்தானின் தலைமையில் நாளை தொடங்கும் இந்த உச்சி மாநாட்டில் ஷங்காய் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். உறுப்பு நாடுகளின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த அமைப்பில் துடிப்புடன் செயல்பட்டு வரும் இந்தியா ஷங்காய் கட்டமைப்பை மேம்படுத்த பல முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது. ஷங்காய் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மட்டுமே இஸ்லாமாபாத் செல்வதாகவும், பாகிஸ்தானுடன் எவ்வித இருதரப்பு பேச்சுக்களும் நடத்தப்பட மாட்டாது என்றும் திரு ஜெய்சங்கர் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடல் பகுதியை நோக்கி நகரும் என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று கூறினார். சென்னையில் இன்று மாலை முதல் மிக அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். வியாழக்கிழமை முதல் மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு பாலச்சந்திரன் அறிவுறுத்தினார். இதனிடையே சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகள் தவிர இதர அலுவலகங்களுக்கு நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை யானைக்கவுனி, பேசின் பிரிட்ஜ் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார். துப்புரவு பணியாளர்களுடனும் கலந்துரையாடிய அவர் அவர்களை ஊக்கப்படுத்தினார். மழைநீர் தேங்கும் பகுதிகளில் உடனுக்குடன் அவற்றை அப்புறப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். சென்னை எழிலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு ஆய்வு மையத்தை நேரில் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் 931 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டை, அரும்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை அவர் நேரில் பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மாஸ்டர்ஸ் மலேசியா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர், முத்துசாமி சுப்பிரமணியன், குல்ஷன் குமார், அபிஷேக் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு அல்ஜீரியா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.